இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே, உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரையில் என்னில் வாருமே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி நாளிலே நாம் இருக்கின்றோம். திருவருகை காலத்தை நாளை தினத்திலே நாம் தொடங்க இருக்கின்றோம். இறைவன் இந்நாள் மட்டுமாக அவருடைய பராமரிப்பிலே வைத்து நம்மை பாதுகாத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவனுடைய வருகையை நாம் தகுந்த விதத்திலே தயாரித்து அவருக்காக வழியை நாம் ஆயத்தப்படுத்தி, நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி, அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்விலே உணர்வதற்கான வரத்தை இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தெய்வீக வழியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானகத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்விராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். ஆட்சியும் அரசு உரிமையும் புனித மக்களுக்கு தரப்படும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 15 முதல் 27 வரை உள்ள வார்த்தைகள். தானியேலாகிய நான் உள்ளம் கலங்கினேன். மனக்கண் முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின. அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை அணுகி இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன். அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். அந்த 4 விலங்குகளும் உலகில் எழப்போகும் 4 அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசு உரிமை பெறுவர். அந்த அரசு உரிமையை என்றும் ஊழி காலமும் கொண்டிருப்பர். அதன் பின்னர் மற்ற விலங்குகளில் நின்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த 4 விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். அதன் தலையில் இருந்த 10 கொம்புகளை பற்றியும் 3 கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையற்றை விட பெரிதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது. தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையிலும் இவ்வாறு நடந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 4 விலங்கோ உலகில் தோன்ற போகும் 4 அரசை குறிக்கின்றது. அது மற்றெல்லா அரசுகளையும் விட வேறுபட்டதாகும். உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும். அந்த 10 கொம்புகளோ இந்த அரசில் நின்று தோன்ற போகும் 10 மன்னர்களை குறிக்கின்றன. அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான். முந்தினவர்களை விட வேறுபட்டிருப்பான். 3 அரசர்களை முறியடிப்பான். அவன் உன்னதற்கு எதிரான சொற்களை பேசுவான். உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான். வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3.5 ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு வழங்க அமரும் அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு எரியுண்டு ஒன்றுமில்லாது அழிக்கப்படும். ஆட்சியும் ஆட்சி உரிமையும் வானத்தின் கீழுள்ள உலக அனைத்திலும் உள்ள அரசர்களின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும். அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு. எல்லா காலங்களுக்கும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள்.
என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். இஸ்ரேயல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள்.
Alleluia, 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 Alleluia. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
விழிப்பாயிருப்போம், மன்றாடுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தை நாளை நாம் தொடங்க இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்கும் காலமாக அது இருக்கின்றது. அது தொடங்குவதற்கு முந்தின நாளான இன்றைய நாளிலும் அவரின் வருகைக்காக நாம் தயாரிக்க வேண்டும் என்பதை நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுவதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லூக்கா நற்செய்தி 21:36 நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். மூன்று காரியங்களை ஆண்டவர் இயேசு இங்கு சொல்லுகிறார். ஒன்று, மன்றாட வேண்டும். இரண்டு, விழிப்பாயிருந்து மன்றாட வேண்டும். மூன்று, எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாட வேண்டும். மன்றாட வேண்டும். மன்றாட்டு என்றால் நாம் அனைவருக்கும் தெரியும், ஜெபம் செய்வது. முதலில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம் ஜெபம் எதற்காக இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சொல்வதாக பல நேரத்திலே நம்முடைய ஜெபம் இருக்கிறது. அது தவறல்ல. ஆண்டவரும் சொல்லுகிறார் மத்தேயு 7:7 கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் அன்புக்குரியவர்களே, எதை கேட்க வேண்டும், எதை தேட வேண்டும், எதற்காக தட்ட வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் விழிப்புணர்வு பிறக்கிறது அன்புக்குரியவர்களே. இரண்டாவதாக, விழிப்பாயிருந்து மன்றாட வேண்டும். விழிப்பாயிருப்பது என்பது நமக்கு தெரியும், தூங்குவது அல்ல. மாறாக ஒரு பணியை செய்யும் பொழுது அல்லது ஒரு துறையிலே நாம் வளர்ச்சியை காண வேண்டும் என்கின்ற ஆவல் நம்மிலே எழுகின்ற பொழுது நாம் கண்ணும் கருத்துமாக நேர்த்தியாக அந்த செயல்களை செய்வதற்கு நாம் முன்வருவோம். அத்தகைய விழிப்புணர்வு ஜபத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம் ஜபத்தில் அந்த விழிப்புணர்வு இருக்கிறதா? பக்தியோடு நாம் ஜபிக்கின்றோமா என்ற கேள்விகளை நாம் எழுப்புவதற்கு முன்வர வேண்டும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:26 புனித பவுலடியார் என்ன கூறுகிறார்? தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லுகிறார். ஆக நாம் விழிப்புணர்வுடன் ஜபிப்பதற்கு, எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதற்கு, எதற்காக ஜபிக்க வேண்டும் என்பதற்கு தூய ஆவியானவர் நமக்கு துணை நிற்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாட வேண்டும். விழிப்பாயிருந்து நாம் ஜபம் செய்வது எப்போதாவது இருக்க வேண்டும் என்பது அல்ல, மாறாக எப்பொழுதும் அந்த விழிப்புணர்வுடன் நாம் ஜபிப்பதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுப்பதாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஜபத்திலே இடைவெளி இருக்கக்கூடாது. இடைவெளி என்றால் நாம் நினைத்த நேரத்திலே ஜபிப்பது, ஜபிக்க தோணவில்லை என்றால் ஜபிக்காமல் இருப்பது என்பது அல்ல, மாறாக நம்முடைய துன்பத்திலும் நம்முடைய இன்பத்திலும் நம்முடைய வாழ்விலே நடக்கின்ற இன்ப துன்ப நிகழ்வுகளிலும் நம்முடைய ஜபம் உறுதியானதாக நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே இயேசு நமக்கு கூறுவதாக நான் பார்க்கிறேன். எதற்காக இந்த மூன்று காரியங்களை இயேசு கூறுகிறார்? மேற்கூறிய மூன்று காரியங்களில் ஏதாவது ஒன்று குறைவுபடுமேயானால் நாம் இயேசுவின் வருகைக்கு நம்மையே நாம் தயாரிக்கவில்லை என்று பொருள். எனவே இயேசு இவற்றை செய்ய சொல்வதாக நான் பார்க்கின்றேன். மன்றாட வேண்டும், விழிப்பாயிருந்து மன்றாட வேண்டும், எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாட வேண்டும் என்று இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இரண்டு காரியங்கள் இருக்கின்றன. அதாவது, இயேசுவின் வருகையை குறித்து பயப்படுகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். இயேசுவின் வருகையை பற்றி கவலைப்படாமல் பயப்படாமல் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். இந்த இரண்டு குழுவினரிடையே இருக்கக்கூடிய செயல்களை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்ன இருக்கிறது? அவர்கள் இயேசுவின் வருகைக்கு தங்களை தயாரிக்காதவர்கள், இயேசுவின் வருகைக்கு தங்களை தயாரிக்க விருப்பமில்லாதவர்கள். நாம் எந்த குழுவை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம்? இயேசுவின் வருகைக்கு பயப்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா? இயேசுவின் வருகைக்கு தயாரிக்க விருப்பமில்லாதவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது இயேசுவின் வருகைக்கு தயாரித்து அவருடைய வருகைக்கு என்னென்ன தேவையோ, என்னுடைய வாழ்விலே மாற்றம் தேவையோ, அதை கண்டுணர்ந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இன்னும் ஆழமாக எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஜபிக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, நாம் ஜபிக்கும் பொழுது நம்முள் மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த நிலையை ஜெபத்தில் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும். பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே இவ்வாறு கூறுகிறார். முதல் திருமுகத்திலே 1 பேதுரு 5:8 அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது என்று நாம் அங்கு சொல்லப்படுவதை காண்கின்றோம். கர்ஜிக்கும் சிங்கத்தின் வாயை நாம் அடைக்கும் விதமாக நம்முடைய ஜபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. தானியேல் இதை தான் செய்தார். இறைவாக்கின தானியேல் நூல் 6 அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? அவர் 3 வேளையும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கக்கூடியவராக இருந்தார். அவருக்கு பல தடைகள் வந்தன. நீ ஜபிக்கக்கூடாது, ஜபித்தால் சிங்க குகைகளை போடுவார்கள் என்ற அந்த அச்சுறுத்தல் அவருக்கு இருந்தது. இருந்த போதிலும் அரசர் அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார் என்று அவருக்கு சொல்லப்பட்ட பொழுதும் இடைவிடாமல் ஜபிக்கிறார். அரசர் அந்த சட்டத்தை திரும்பி பெறும் வரைக்கும் நாம் ஜபிக்க வேண்டாம் என்று அவர் மௌனம் காக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, தானியேல் 6 அதிகாரத்திலே அவர் வழக்கம் போல் தன்னுடைய ஜபத்தை தொடர்ந்து செய்கிறார். அதன் விளைவாக என்ன நடக்கிறது? அவருக்கு பிடிக்காதவர்கள் அவரை அரசரிடம் மாட்டி கொடுக்கிறார்கள், காட்டி கொடுக்கிறார்கள், மாட்டி விடுகிறார்கள். அரசன் இதை கண்டு கோபப்பட்டு சிங்கத்து குகையிலே அடைக்கிறார். சிங்க குகையில் என்ன நடக்கிறது? எந்த சிங்கமும் அவருக்கு தீங்கிழைக்கவில்லை. காரணம், அவருடைய ஜபம் அவரை பாதுகாத்தது. அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய ஜபத்திலே எத்தகைய மனநிலையோடு ஜபிக்கின்றோம், எத்தகைய மனநிலம் கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜபத்திலே அர்ப்பணம் இருக்குமேயானால், நம்முடைய ஜபத்திலே தாழ்ச்சி இருக்குமேயானால், நம்முடைய ஜபத்தால் நம்முடைய வாழ்விலே மாற்றம் இருக்குமேயானால், நிச்சயம் நம்முடைய ஜபத்தை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். நாம் எப்பொழுதும் விழிப்பாக ஜபித்து கொண்டு இருக்கின்றோம் என்று அர்த்தம். அன்னைமரியால் தன்னுடைய வாழ்விலே இதைதான் செய்தார். லுக்கானச்சலில் நாம் வாசிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே கையளித்ததன் அந்த நொடி பொழுதிலிருந்து, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசுவை பார்த்த நொடி மட்டும், அது மட்டுமல்ல, அவர் விண்ணேற்றம் அடைந்த பிறகு தன்னுடைய அவருடைய சீடர்களை அரவணைத்து ஆண்டவருடைய பாதத்திலே சேர்க்கக்கூடிய அந்த நிகழ்விலும் அன்னைமரியால் ஜபத்திலே நிலைத்திருந்தார். தன்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார் என்று நற்செய்தி நூல்களிலே நாம் காண்கின்றோம். யோசேப்பு மத்திய நட்சத்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய திருவுளத்துக்கு தன்னை கையளிக்கிறார். தன்னுடைய வாழ்விலே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, மரியாதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்கின்ற தயக்கம் ஏற்படுகிறது. இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய கரத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறார். நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது யாரை தேடி நாம் சொல்லுகிறோம்? நமக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியவர்களை தேடிச் செல்கின்றோமா? நம்முடைய மனதுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர்களை தேடிச் செல்கின்றோமா? பணம் படைத்தவர்களை தேடிச் செல்கின்றோமா? அல்லது ஆண்டவரை தேடிச் செல்கின்றோமா? யோசேப்பு ஆண்டவரை தேடிச் சென்றார். ஆண்டவரை தேடிச் செல்வதற்கான உந்துதல் எங்கிருந்து கிடைக்கிறது? அவர் அனுதினமும் ஜெபித்ததால் கிடைக்கிறது. விழிப்பாயிருந்து ஜெபித்ததால் கிடைக்கிறது. எதற்காக மரியாளுக்கு இந்த நிலைமை என்று சிந்தித்து பார்த்துகின்ற பொழுது அந்த இடத்திலே அவருக்கு புரிகிறது, இது கடவுளுடைய திருவுளம் என்று. அது யார் உணர்த்தினது? ஆண்டவராகிய கடவுள் உணர்த்தினார் தன்னுடைய வானதூதரின் வழியாக. இது கடவுளுடைய திருவுளம், மரியாதை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த நிகழ்வு எல்லாம் அன்புக்குரியவர்களே, அவர் விழிப்பாயிருந்து ஜெபித்ததால் நடைபெறுகின்றது. அவர் ஜெபிக்காமல் யூத சட்டம் எப்படி இருக்கிறது என்று மரியாதை வேறு விதமாக பார்த்திருந்தார் என்றால் நிச்சயமாக கடவுள் அவருடைய திட்டத்திலே உள்ளே நுழைந்திருக்க முடியாது. தன்னுடைய திட்டத்தை யோசேப்பிடம் வெளிப்படுத்தி இருக்க முடியாது. இதை தான் நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார்? எப்பொழுதுமே ஜெபித்தார். நச்சீத நூல்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இரவெல்லாம் ஜெபித்தார், காலை கருக்களில் ஜெபித்தார், தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்பாக ஜெபித்தார், புதுமைகளை செய்வதற்கு முன்பாக ஜெபித்தார். இதெல்லாம் அன்புக்குரியவர்களே, அவர் ஆண்டவரோடு தனக்குள்ள உறவை ஆழப்படுத்தியதை வெளிப்படுத்துகிறார். நான் கூறிய அன்னிமரியால், யோசேப்பு, இயேசு இவர்களுடைய ஜெபத்திலே அர்ப்பணம் இருந்தது, தாழ்ச்சி இருந்தது. ஆண்டவரே, இதோ உம்முடைய அடிமையாக நான் வந்திருக்கிறேன், உம்முடைய திருவுளம் எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் நான் உம்முடைய இடத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று அன்னைமரியால் கூறுகிறார். யோசேப்பும் அதை தான் செய்கிறார், ஆண்டவர் இயேசுவும் அதை தான் செய்கிறார். என்னுடைய விருப்பத்தின்படியே இல்லை ஆண்டவர், உம்முடைய திட்டத்தின்படியே ஆகட்டும் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்கள் இவர்கள் மூவரும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்பட்டது. பிறருடைய வாழ்விலே அவர்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது. பிறருடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது. கடவுள் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை தைரியமாக பிறருக்கு சொல்ல முடிந்தது. தயங்கி இருக்கவில்லை. தயங்கி இருக்கின்றார்கள் என்றால், இருந்திருந்தார்கள் என்றால், நிச்சயமாக அவர்கள் ஜபத்திலே நிலைத்திருக்கவில்லை என்ற அர்த்தம். ஆனால் திருவிவிலியம் என்ன சொல்லுகிறது, நச்சியது என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு அதிகாரத்தோடு போதித்தார். ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையோடு போதித்தார். தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கடவுளுடைய வார்த்தையை போதித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது? விழிப்பாயிருந்து எப்பொழுதும் ஜெபித்ததை குறிக்கிறது. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கூறிய அன்னைமறையால், யோசேப்பு, இயேசு இவர்களுடைய ஜெபத்திலே அர்ப்பணமும் தாழ்ச்சியும் இருந்த காரணத்தினால் அவர்கள் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றார்கள். கடவுளுடைய அனுபவத்தை பெற்றார்கள் என்றால் கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்தார்கள். அந்த உடனிருப்பு அவர்களை துன்பத்தில் தாங்கியது, இன்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தது. நாமும் அன்புக்குரியவர்களே, இத்தகைய நிலைக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு இந்த நிச்சயத்திலே கூற வருவதாக நான் பார்க்கிறேன். இதுதான் ஜெபம் அன்புக்குரியவர்களே. எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஜெபிக்கும் ஜெபம்தான் நம்மை கடவுளோடு இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய ஜெபத்திலே அடிநாதமாக இருப்பது என்ன? அர்ப்பணமும் தாழ்ச்சியும். இது இணைந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது, இவற்றை கொண்டு நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுடைய அனுபவத்தை நாம் பெறுகின்றோம். அந்த கடவுள் அனுபவமே நமக்கு என்ன தருகிறது? நம்முடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்விலே நாம் செய்து கொண்டு இருந்தோம் என்றால் நிச்சயம் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஆற்றலை அந்த கடவுள் அனுபவம் நமக்கு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே ஏற்பட்ட அந்த மாற்றம் பிறருடைய வாழ்வில் ஏற்படுவதற்கு நம்மை உந்தி தள்ளும் அந்த கடவுளுடைய அனுபவம். அன்னைமரியால், யோசேப்பு, இயேசு இவர்கள் மூவரிடத்திலே அதுதான் நிகழ்ந்தது. கடவுளுடைய அனுபவத்தை பெறுகிறார்கள் ஜெபத்தின் வழியாக. அந்த கடவுள் அனுபவம் அவர்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை கொடுக்கிறது, இறுதியிலே பிறருக்காக தங்களை கையளிப்பதற்கான ஆற்றலை கொடுக்கிறது, பிறருக்கு பெற்ற கடவுள் அனுபவத்தை கொடுப்பதற்கான ஞானத்தை கொடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இத்தகைய நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் செபித்தால் பத்தாது, விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும். விழிப்பாயிருந்து ஜெபித்தால் மட்டும் பத்தாது, எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும். இதை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றால் அதற்கான வரத்தை இந்த தெய்வீக வழியிலே நாம் இறைவனிடம் அன்றாடுவோமாக.